لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقه او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வதஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக வதஆலா ஒருவனுக்கே உரித்தானது அல்ஹம்துலில்லா சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் முத்தகீன்கள் நல்லவர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வதஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹி நல்லடியார்களே தக்குவாதாரிகளே அல்லாஹுக்கு தபாரக் வதஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வதஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே அல்லாஹுக்கு தபாரக் வதஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் அல்லாஹுவை இரவிலும் பகலிலும் தஸ்பீஹி செய்து கொண்டிருக்கின்றன மனிதன் அதிகமாக தஸ்பீஹி செய்ய வேண்டியவன் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்ட மனிதன் கொஞ்சமாக அல்லாஹுவை நன்றி செலுத்துகிறான் கொஞ்சமாக அல்லாஹுவை தஸ்பீஹி செய்கிறான் வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹுவை தஸ்பீஹி செய்கின்றன பரிசுத்தமான அல் குர்ஆன் இதனை சொல்லி காட்டுகிறது உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் சிரேஷ்டமான ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்து வைத்திருக்கிறான் மனிதன் அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதனுடைய நாவிலிருந்து வருகின்ற ஒரே ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை நன்றியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை ஒரு மனிதன் சிந்தித்து பார்ப்பானையானால் பட்டியலிட்டு எண்ண ஆரம்பித்தால் எழுத ஆரம்பித்தால் அவன் தோத்து போய் விடுவான் மனிதன் தோல்வி கண்டு விடுவான் சலிப்படைந்து விடுவான் களைப்படைந்து விடுவான் அந்த அளவுக்கு பல லட்சோப லட்ச நியமத்துக்களை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய ஒரு குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹுவை நன்றியோடு அவன் ஜிக்ரோடு அல்லாஹுக்கு சுக்குர் செய்கின்ற வேளையில் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் இன்னும் இன்னும் அதிகமாக அல்லாஹ் கொடுப்பதாக அதிகரிப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அடியார்களே, நான் தந்திருக்கின்ற நிஅமத்துக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். லஅஸீதன்னகும், இன்னும் இன்னும் நான் அதிகமாக தருவேன். என்னுடைய ஹசானா குறைவடைய மாட்டாது. உங்களுக்கு என்ன தேவை, எப்படி தேவை, எவ்வளவு தேவை என்பதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். உங்களுக்கு தேவையானவற்றை அனைத்தை நான் உங்களுக்கு அதிகமாக தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி வித்தியாசமாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? மனிதா, உலகத்திலே நீ வீணுக்காக விளையாட்டுக்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? மட்டுமல்ல, என்னிடத்திலே நீ வரமாட்டாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த கேள்வியை ஒரு மனிதன் காலையிலே சிந்திப்பானையானால் மாலையிலே படுக்கைக்கு செல்லுகின்ற வரைக்கும் தப்பி தவறியேனும் ஒரு பொய்யாவது வாயினால் சொல்லிவிட மாட்டான். அவன் அல்லாஹ்வுடைய கடமையை விட்டும் தூரமாகி விட மாட்டான். எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். நான் பேசுகின்றவற்றை அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறான். நான் எங்கு செல்லுகிறேன், யாரோடு உறவாடுகிறேன், அது எனக்கு தெரியாத மனிதர்களாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை ஒரு மனிதனுக்கு வருகின்ற வேளையில் அந்த மனிதன் அல்லாஹுடைய பயத்திலே இந்த உலகத்திலே வாழ்வான். எனவே இந்த கேள்வி நம் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்திலே வீணுக்காக விளையாட்டுக்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்ற சமுதாயம் அல்ல, உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்மையை ஏவக்கூடிய சமுதாயமாக இந்த உலகத்திலே நீங்கள் திகழ வேண்டும். மானக்கேடான கெட்ட விடயங்களை கண்களால் பார்க்கின்ற போது, காதுகளால் கேட்கின்ற போது, உங்களுடைய உறுப்புகளினால் அவைகளை தடுக்கின்ற மக்களாக நீங்கள் மாற வேண்டும். அலட்சிய போக்குள்ளவர்களாக, அலட்சியவாதிகளாக, ஏனோ தானோ, எனக்கென்ன என்ற சிந்தனையோடு நீங்கள் இருக்க முடியாது. அந்த சமுதாயமாக நீங்கள் படைக்கவில்லை. அதனால் தான் அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான், கைர உம்மத், சிறந்த உம்மத். இந்த சிறப்பான பெயரை அல்லாஹ் எதற்கு வைத்திருக்கிறான் தெரியுமா? நன்மையை ஏவக்கூடிய சமுதாயமாக, பாவமான காரியங்களை தடுக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கின்ற போது நீங்கள் கைர உம்மத்தாக, சிறந்த உம்மத்தாக இருக்கிறீர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, அல்லாஹுக்கு தபாரக் தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆன் எங்களுக்கு நேர் வழிகாட்டியாக இறக்கி வைத்திருக்கிறார். அல் குர்ஆனிலே மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ஒன்றாக பொதிந்ததாக அல்லாஹ் அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறான். ஹுதன் லின்நாஸ், அது மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இறை வேதமாக எங்களுடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய வழிகாட்டியாக மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் வழிகாட்டக்கூடியத ஒரு அல்லாஹனுடைய சட்ட யாப்பாக, வேத நூலாக பரிசுத்த அல் குர்ஆன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஆழமாக சிந்தித்து பார்க்க எங்களை எல்லாம் தூண்டுகின்ற இறை வசனங்கள். ஆனால் நம்மில் பல பேர் வேற்றை எல்லாம் சிந்திப்பதற்கோ ஆராய்வதற்கோ நேரம் இல்லாத மக்களாக நாங்கள் எங்களுடைய வேலைகளிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் அல்லாஹ்வை சுஜூதி செய்யக்கூடிய மஸ்ஜிதுகள். அல்லாஹ்வுக்கு மிக மிக வெறுப்பான இடம் கடைத்தெருவுகள், பஜார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு ஏதாவது அத்தியாவசிய தேவை ஏற்படுமாக இருந்தால், பஜாருக்கு செல்ல வேண்டிய, கடைத்தெருவுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் கடைசியாக செல்லுவார்கள். அந்த கடை தெருவிலிருந்து கடைசியாக உள்ளே நுழைந்து தங்களுடைய தேவைகளை முடித்துவிட்டு அவசரமாக வெளியேறி விடுவார்கள், அவசரமாக வெளியேறி விடுவார்கள். ஆனால் சமுதாயத்தில் இருக்கின்ற நாங்கள் இரண்டு விடயங்களை எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். பஜார் என்பது ஷைத்தானுடைய வலைகள் பின்னப்பட்ட இடங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சன நெரிசலான சந்தைகளை பக்கமாக நுழையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டால், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவா அலா குல்லி ஷைன் கதீர் என்ற துஆவோடு தான் தங்களுடைய அந்த நேரத்தை அந்த இடத்திலே கழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய மஸ்ஜிதுகள். இந்த மசீதிகளில் இருந்துதான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இஸ்லாமிய வீடுகளுக்கும் மனிதர்களுக்கு தேவையான அல்லாஹுடைய உதவிகளும் ரஹமத்துக்களும் பங்கு வைக்கப்படுகின்றன. அல்லாஹுடைய ரஹமத் இந்த பூமிக்கு முதன் முதலாக இறங்குவது அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜிதுகளோடு தொடர்புள்ள மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியமாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ தில்லி லா தில்ல இல்லா தில்லு. ஏழு மனிதர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அருஷுடைய நிழலை கொடுப்பார் என்று சொன்னார்கள். மஹ்ஷருடைய மைதானம், அது யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாது. அந்த பயங்கரமான நாள் தான் மஹ்ஷருடைய மைதானம். இந்த உலகத்தில் இருக்கின்ற அன்பு, பாசம், இரக்கம் அங்கு ஒன்றும் யாரும் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள், யாருக்கும் அன்பு செலுத்த மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யோமய பெருள் மர்வு மின்னஹீஹி. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோட கூடிய நாள், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை கண்டாலே விரண்டோட கூடிய நாள், தகப்பன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாது, எந்த சகோதரனும் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்ய முடியாது. யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று மஹ்ஷரில் இருந்து ஒவ்வொருவரும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நரக வேதனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒவ்வொருவரும் தன்னுடைய நஃப்ஸுக்காக போராடக்கூடிய நாள் தான் மஹ்ஷருடைய மைதானம். சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற வேளையிலே மனிதன் தான் செய்த தவறுகள், பாவங்கள், அநியாயத்திற்கேற்ப வியர்வையின் வெள்ளத்திலே சோதிக்கப்படுகின்ற நாள் அந்த மஹ்ஷருடைய மைதானம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மக்களுடைய உடம்பிலிருந்து வடிகின்ற அந்த ஷீல் நாற்றம் வீசும், வியர்வையாக கொட்டும், அந்த மக்கள் தங்களுடைய மக்கள் அவர்கள் செய்த பாவத்தினால் கரண்டை கால் வரைக்கும் அவரின் வியர்வையின் வெள்ளத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். இன்னும் சில மக்கள் அதிகமான பாவம் செய்திருந்தால் அந்த வெள்ளம், அந்த வியர்வையின் வெள்ளம் அவருடைய முழங்கால் வரைக்கும் அவர்களை பிடித்துக் கொள்ளும். இப்படியாக இடுப்பு வரை, கழுத்து வரை, இப்படியாக கட்டம் கட்டமாக யாரொருவர் பாவ சுமைகளை சுமந்து கொண்டு அதிகமான பாவங்களோடு சென்றாலும் அவர்களை அந்த அளவுக்கு அவருடைய வியர்வையின் வெள்ளத்திலே அவர் நீந்திக் கொண்டிருப்பார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மஹ்ஷருடைய பெருவழியில் இருந்து அல்லாஹுடையிலே கெஞ்சுவான், கதறுவான், யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து சுவர்க்கத்திற்கு அனுப்பினால் நான் சந்தோஷப்படுவேன், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும். அப்படி இல்லையா, நீ எனக்கு நரகத்தை தான் தீர்ப்பளித்திருக்கிறாயா, என்னை நரகத்திலேயாவது தூக்கி எறிந்துவிடு, இந்த மஹ்ஷர் மைதானத்திலிருந்து யா அல்லாஹ் நீ என்னை வெளியாக்கிவிடு என்று ஒரு அடியான் கெஞ்சி கதறி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கக்கூடிய நாள் தான் மஹ்ஷருடைய மைதானம். சூரிய வெளிச்சத்திலே மனிதன், சூரியனுடைய வெப்பத்திலே, உஷ்ணத்திலே மனிதன் அப்படியே கரைந்து கொண்டிருப்பான். நிலமோ செம்புக்கலையாக இருக்கும், காலோ வருங்காலாக இருக்கும், உடம்பிலே எந்த விதமான துணியும் இருக்காது, மனிதர்கள் எல்லாம் உரியானமாக காட்சி தருவார்கள். இந்த நேரத்திலே மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நாவு தண்ணீர் தாகத்தினால் வறண்டு தொங்கிக் கொண்டிருக்கும், கடல் நீர் முழுவதை குடித்தாலும் அவனுடைய தாகம் தீராத அளவுக்கு கடுமையான தாகத்திலே மனிதன் அங்கே அலைந்து கொண்டிருப்பான். இந்த நிலைமையில் தான் ஏழு மனிதர்களுக்கு அல்லாஹ் அரசியுடைய நிழலை கொடுத்து அவர்களை வரவேற்று கண்ணியப்படுத்தி அல்லாஹ் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஏழு கூட்டத்தில் ஒரு மனிதன் யார் தெரியுமா, ரஜுலுன் முஅல்லகுன் பில் மசாஜித், அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகமான தொடர்புள்ள மக்கள், எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பள்ளிக்காக அடிக்கடி வந்து செல்லக்கூடிய மக்கள், ஐங்கால தொழுகைகளுக்காக முதல் சப்பிலே வந்து தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், தொழுகைக்காக நேர காலத்தோடு வந்து தொழுகைக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாரே, எதிர்பார்த்திருக்கிறாரே, அந்த மனிதர்களுக்காக அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும் மஃபிர் லஹு, அல்லாஹும் மர்ஹம்ஹும், யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நீ இவருக்கு ரஹமத் செய்வாயாக என்று தொழுகைக்காக நேர காலத்தோடு வந்து உட்கார்ந்திருந்து எதிர்பார்த்திருக் கொண்டிருக்கிறார்களே, இந்த மனிதர்களுக்காக அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐங்கால தொழுகைக்காக வந்து செல்லக்கூடிய மக்கள், பள்ளியிலே ஏதாவது முக்கியமான ஒரு காரணம், ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்றால் முன்னுக்கு வந்து நின்று கொண்டு இந்த சமூகத்திற்கு நான் ஏதாவது தொண்டாற்ற வேண்டும் என்று ஆசை ஆர்வத்தோடு முண்டியடித்துக் கொண்டு பள்ளியின் விவகாரங்களிலே தங்களுடைய நேரத்தை காலத்தை செல்வத்தை கழிக்கக்கூடிய மக்கள் இவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையிலே மகிஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மட்டுமல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒன்றை சொல்லுகிறார்கள், யார் ஒருவரை நீங்கள் அடிக்கடி மஸ்ஜிதிலே காண்கின்றீர்களோ அவர் உண்மையான முஃமீன் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மஸ்ஜிதுகளோடு தொடர்புள்ள மக்களுக்கே இப்பேற்பட்ட பாக்கியம் என்றால் மஸ்ஜிதுகளுடைய பரிபாலன சபை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட அந்த காவலர்களுக்கு பரிபாலன சபை உறுப்பினர்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் மரியாதை வரவேற்பு எப்படியாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சுஜூது செய்ய வருகின்ற மக்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் வந்து செல்லக்கூடிய அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு பல வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய குடும்பங்களோடு கழிக்க வேண்டிய நேரங்களை மஸ்ஜிதுகளிலே கழிக்கிறார்கள். அவர்களுடைய உறவினர்களோடு கழிக்க வேண்டிய நேரங்களை மஸ்ஜித் விவகாரங்களிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாபார நடவடிக்கைகளிலே முன்னேற்றத்திலே கழிக்க வேண்டிய நேரங்களை காலங்களை மஸ்ஜிதிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழவருகின்ற மக்களுக்காக மஹல்லாவாசிகளுக்காக இன்னும் பல ஏதாவது அபிவிருத்திகளை நல்ல பல வேலைகளை அபிவிருத்திகளை முன்னேற்றங்களை செய்ய முடியுமா? அது எப்படி செய்யலாம் என்று அவருடைய நேர காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய நேரடியான ரஹ்மத்திற்கு உரியவர்கள் அப்பேற்பட்ட நிர்வாகிகள். அல்லாஹு தஆலா இந்த நிர்வாகிகள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன, எப்படியான தகமை உள்ளவர்கள் நிர்வாகிகளாக வர வேண்டும், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாக வழிகாட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹினுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களிடத்தில் நான்கு பிரதான குணாதிசயங்கள் நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். ஒன்று, மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹை பரிபூர்ணமாக ஈமான் கொண்ட மூமின்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இதிலே முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, முஃமீனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மாற்று மத சகோதரர்களுக்கு இருக்கின்ற வித்தியாசமும் முஸ்லீமுக்கு இருக்கின்ற வித்தியாசம் பாரிய வேறுபாட்டை கொண்டது. ஒன்று பெயரளவில் முஸ்லீமாக வாழ்கிறான், இன்னும் ஒன்று அந்த பெயரிலே இருக்கின்ற பெயரை தான் ஒரு முஸ்லீம் என்பதை செயல் ரூபத்திலே இந்த உலகத்திலே நிரூபிக்கின்றான். ஒரு முஸ்லீம் யார் ஒருவர் ஐங்கால தொழுகையிலே நேர காலத்தோடு தொழுகையை நிறைவேற்றுகிறானோ, அஸான் சொல்லுகின்ற வேளையிலே சுஜூதிலும் ருக்கூஇலும் தன்னுடைய நேரத்தை கழிக்கிறான், சுஜூதி செய்கிறான் ருக்கூஇ செய்கிறான். இப்போது அவன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான், நான் உன்னுடைய அடிமையா அல்லாஹ், நான் ஒரு முஸ்லீம் என்பதை இந்த உலகத்தில் நிரூபிக்கின்ற வெளிப்படையான ஒரு அடையாளம் தான் அல்லாஹுவை தொழுகின்ற தொழுகை. எனவேதான் அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, நிர்வாகிகளாக இருக்கின்ற ஒரு நிர்வாகி இடத்திலே முதலாவது இருக்க வேண்டிய முதலாவது தலையாய பண்பு அவன் ஒரு மூமீனாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும், மறுமை நாளின் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். எனவே முதலாவது தகைமை உண்மையான மூமினாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், அதிலேதான் உங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றி இருக்கிறது. உலகத்தினுடைய வெற்றியும் அல்லாஹ் தொழுகையிலே தான் வைத்திருக்கிறான், ஆகரத்துடைய வெற்றியும் அல்லாஹ் தொழுகையிலே தான் வைத்திருக்கிறான். உங்களுடைய அனைத்து விவகாரங்களையும் அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் பள்ளியின் பக்கமாக விரைந்து வாருங்கள், அதிலே உங்களுக்கு நஷ்டம் இல்லை, தோல்வி இல்லை, அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் வாருங்கள், அல்லாஹுவை தொழுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். ஐங்கால தொழுகைக்காக அஸான் சொல்லுகின்ற வேளையிலே ஒரு முஸ்லிமானவன் நான் மூமீன் என்பதை நிரூபிப்பதற்காக அவன் மஸ்ஜிதிற்கு வருவான், தொழுகையிலே கலந்து கொள்வான். இப்போது அவன் ஒரு முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து அவன் மூமீன் என்ற உயர்ந்த பெயரை பெற்றுக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம் என்ன தெரியுமா? பெயர் அல்ல. யார் ஒருவன் ஐங்கால தொழுகையை நேரம் தவறாமல் தொழுகின்றானோ அவன் முஸ்லிம். யார் ஒருவர் முஸ்லிம் என்ற பெயரோடு இருந்து கொண்டு ஐங்கால தொழுகையை தொழாத ஒரு சோம்பேறியாக இருக்கிறானோ அவன் முஸ்லிம் என்ற பெயரில் இருந்தாலும் அவன் காவிராக ஆகிவிட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒருவனுக்கு தொழுகை தப்பி விடுகிறதோ, மன் தரக்க ஸலாத முதஅம்மிடன் ஃபக்கத் கஃபர், வேண்டுமென்றே தொழுகையுடைய நேரத்தை தவறவிடுகிறான். அலட்சியம், பொடுகோக்கு, சோம்பேறித்தனம் காரணங்களை காட்டி தொழுகை தப்பி அவன் தவறி விடுகிறான். தொழுகை தப்பி விடுகிறது. அவன் முஸ்லிம் என்று பெயரோடு இருந்தாலும் காவிராகி விட்டான் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். மஸ்ஜிதுகளுக்கு அவர்கள் செய்கின்ற ஊழியம் ஹிதுமத் சேவைகளை வைத்து அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்களால் அவர்கள் மாறலாம். அந்த நிர்வாகிகளுக்கு தேவையான தகைமைகளைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலாவது அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய தகைமை என்ன தெரியுமா? உண்மையான முஃமின்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதிலே பல்வேறுபட்ட மஸ்ஜிதுகளை சார்ந்தவர்கள், பல்வேறுபட்ட பிரதேசங்களை சார்ந்தவர்கள் ஜும்ஆவுடைய கடமைக்காக இந்த இடத்திலே நீங்கள் ஒன்று கூடி இருக்கிறீர்கள். உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளாக நீங்கள் இருக்கலாம். பொதுவாக நான் இந்த கருத்தை சொல்லுகின்றேன், மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் என்னுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறதா? அது ஒரு அமானிதம். நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்பான், என்னுடைய மஸ்ஜிதுகளை நீங்கள் நிர்வகிக்கின்ற பொறுப்பை இந்த சமுதாயம், இந்த உம்மத் உங்களுடைய கைகளிலும் தலையிலும் சுமத்தினார்களே, என்ன செய்தீர்கள்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நிர்வாகிகளாக இருக்கின்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக துஆ செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சொல்லால், செயலால், நடத்தையினால் தவறுகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் எங்களை மன்னித்துக் கொள் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபட வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உண்மையான முஃமீன்களாக இருந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் முஃமீன்களாக இருக்கின்றீர்களா? வஅகாமஸ்ஸலா, அதனை நிரூபிப்பது வாயால் அல்ல. நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன், இந்த பள்ளிவாசலுடைய பிரதமர் நிர்வாகியாக இருக்கிறேன், வாயால சொல்லுவது அல்ல. அல்லது நீங்கள் கொடுக்கின்ற அறிக்கைகள், கடிதங்களில் அடிக்கின்ற முத்திரைகள் சாட்சி அல்ல. நீங்கள் உண்மையான முஃமீன், நீங்கள் உண்மையான முஸ்லிம் என்பதற்கு வெளிப்படையான அடையாளம் முதலாவதாக தொழுது காட்டுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், தொழுகையை நிரந்தரமாக தொழுகின்ற தொழுகையாளிகளாக நீங்கள் மாறுங்கள். ஜும்ஆவுக்காக வந்து செல்லுகின்றவர்களாக இருக்காதீர்கள். மகரிபுக்கும் இஷாவுக்கும் வந்து செல்லுகின்றவர்களாக இருக்காதீர்கள். பஜருக்கு பார்த்தால் காணவில்லை, இப்படியாக நேரத்திற்கு நேரம் வந்து செல்லுகின்ற, மாதா மாதம் தலைப்புரை பார்க்கின்ற தலைப்புரைகள் வந்து செல்வதைப் போல நீங்கள் அவ்வப்போது பள்ளிகளின் படிகளை வந்து மிதித்து விட்டு செல்லாதீர்கள். ஐங்கால தொழுகைகளிலும் நீங்கள் நேரம் தவறாமல் நிரந்தர தொழுகையாளிகளாக இருங்கள். அப்படி இருப்பீர்களே, ஆனால் அப்பேற்பட்ட நிரந்தர தொழுகையாளிக்குத்தான் மஸ்ஜிதை நிர்வகிக்கின்ற பொறுப்பிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களிலே இருக்கின்ற எத்தனையோ சகோதரர்கள் நாளாந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஐந்து நேர தொழுகையை தொடக்கூடிய மக்கள், இன்னும் சில மக்கள் வாராந்தம் ஜும்ஆவுக்காக வந்து செல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற முனாஃபிக் சுத்த நயவஞ்சகன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள், சுத்த நயவஞ்சகன் முனாஃபிக். யார் ஒருவருக்கு இஷா தொழுவதும் சுபகு தொழுவதும் கஷ்டமாக இருந்து அந்த இரண்டு தொழுகைகளை தவற விட்டு விடுகிறானோ, தொழாமல் இருக்கிறானோ, அவன்தான் என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற சுத்த முனாஃபிக், நயவஞ்சகன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைய ஜும்ஆவுக்காக வந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய நஃப்சிலே கையை வைத்து கேளுங்கள், எத்தனை மக்கள் இன்றைய ஜும்ஆவுடைய பஜரை தொழுத நிலையிலே நாம் ஜும்ஆவுக்கு வந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வேலை செய்கின்ற இடங்களில் இருந்து கொண்டு நேரத்திற்கு நேரம் தொழச் செல்வது அல்ல தொழுகை. எங்களுடைய வீடுகளிலே ஓய்வாக இருக்கின்ற நேரத்திலும் அதான் சொல்லுகின்ற நேரத்திலே தொழுகைக்காக நாம் செல்லுகின்றோமா? மனைவியை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து, திறமத்தை பார்க்காமல் ஓய்வாக இருக்கின்ற நேரத்திலும் நாங்கள் தொழுகைக்காக செல்லுகின்றோமா? இதுதான் உண்மையான மூமீனுடைய பண்பு. ஆனால் எங்களிலே இருக்கின்ற மக்கள் தொழில் செய்கின்ற இடங்களிலே இருப்பார்கள், தொழுகைக்காக நேரத்தோடு தொழுகையுடைய நேரத்தை கவனித்துக் கொள்வார்கள், வீட்டுக்கு வருவார்கள், இஷா சில வேளைகளில் சொல்வார்கள். பஜருடைய நிலைமையை பார்த்தால் மிகவும் மோசமானதாக இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு வீட்டிலே தொழுகை இல்லையோ அங்கே வறுமை உண்டாகும், அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கடி அங்கே இறங்கிக் கொண்டிருக்கும். எவ்வளவு உழைத்தாலும் சம்பாதித்தாலும் போதாது 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 என்ற நிலைமையை அல்லாஹ் உண்டாக்குவான். மட்டுமல்ல, ஒருவன் வீட்டில் சொல்லாமல் இருந்தாலும் அவனுக்கு இறங்குகின்ற அல்லாஹ்வுடைய லஅனத் முசீபத் சோதனை அனைவரையும் பாதிக்கும், அயல் வீட்டாரையும் பாதிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பார்க்கிறோமா இல்லையா, நேர காலத்தோடு வீட்டிலே இருக்கின்ற தாயும் தகப்பனும் சுபஹுக்கு முன்னாலே எழுந்து விடுகிறார்கள், பஜிரை நிறைவேற்றுகிறார்கள். பஜிரை நிறைவேற்றியதற்கு பிறகு ஏனைய கடமைகளில் அமல்களிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் அடுத்த அறையிலே பார்த்தால் மகளும் மருமகனும் சுபஹ் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு இறங்குகின்ற முசீபத் அந்த வீட்டுடையார்கள் அனைவரையும் பாதிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. தொழுதானா இல்லையா, நல்லவனா கெட்டவனா, அது நாளை மறுமையில் தான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை பொறுத்து இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வயதுக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளையும் 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் அது தொழுகையை பிள்ளைகளுக்கு பழக்கக்கூடிய பயிற்சி காலம். 10 வயதை அடைந்து விட்டானா தொழாமல் படுக்கின்றானா? இஸ்லாம் பெற்றோருக்கு கொடுக்கின்ற அதிகாரம், பிள்ளைகளை அடியுங்கள் என்று கொடுக்கின்ற ஒரே ஒரு அனுமதி அதிகாரம், தொழாத பிள்ளைக்கு அடிக்குமாறுதான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்கு அடிக்கின்ற அடி இருக்கிறது, அது வெறுமனே சோதனை அல்ல, தண்டனை அல்ல, வலி அல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்த அடி. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. சின்ன வயசில் பழகின்ற பழக்கங்கள் நாம் எத்தனை வயதை அடைந்தாலும், ஊரில் இருந்தாலும், தூர பயணங்கள் சென்றாலும், இந்த கடமைகளை நாம் விட்டுவிடாமல் தொடராக நிறைவேற்றுவதற்கு முதற் காரணமாக அமைவது நாம் சிறிய வயதில் பழகுகின்ற நல்ல பழக்கங்கள். எனவேதான் அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, உங்களிடத்தில் இருக்க வேண்டிய பிரதான இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையான நிரந்தர தொழுகையாளிகளாக இருந்து கொள்ளுங்கள். வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாதிஹிம் சாஹூன், விட்டு விட்டு தொழுகின்ற பொடுபோக்கான தொழுகையாளிகளாக இருக்காதீர்கள். அப்படி இருப்பீர்களா? சுபஹ் தொழுகிறீர்களா? துஹரை விட்டு விடுகிறீர்களா? மக்ரிப் தொழுகிறீர்களா? இஷாவை விட்டு விடுகிறீர்களா? இஷாவை தொழுகிறீர்களா? சுபஹ் தொழாமல் உறங்குகின்றீர்களா? உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சாபம் செய்து கொண்டிருக்கிறான். வைலுல்லில் முஸல்லீன், சில தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், வயல் என்கின்ற நரகம் கிடைக்கட்டும் என்று அல்லாஹ் சாபம் செய்கிறான். எந்த தொழுகையாளிகள் தங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது தொழுது கொள்ளுவார்கள், நேரம் கொஞ்சம் அவர்களுக்கு பிஸியாக ஆகிவிட்டால், வேலை படுக்குகளில் நிறைந்து விட்டால், மூழ்கி விட்டால், ஏழை விவகாரங்களில் அவர்கள் மூழ்கி விட்டால் தொழுகை மறந்து விடுவார்களே. விட்டு விட்டு தொழுகின்ற தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், நஊது பில், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளாக இருக்கின்றவர்களிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது பிரதான பண்பு, தொடராக தொழுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிலே இருக்கின்ற செல்வந்தர்களாக நீங்கள் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். அந்த செல்வந்தர்கள் ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கக்கூடிய தகுதியுள்ளவர்கள் என்றால் என்ன? அதற்கான வசதி வாய்ப்பை யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, வசதி உள்ளவர்கள், பணபலம் உள்ளவர்கள், பணக்காரர்கள், நீங்கள் மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளாக உள்ளே வாருங்கள். மஸ்ஜிதுகளுக்கு எத்தனையோ பல தேவைகள் இருக்கிறது. மஸ்ஜிதுகளுக்கு வெறுமனே வருடா வருடம் ரமலான் நெருங்கின்ற போது வண்ண நிறமான பெயிண்டுகளை அடிப்பது மட்டுமல்ல நிர்வாகிகளுடைய பணி. வந்ததற்கு பிறகு இருக்கின்ற முஅஸ்ஸின்களை, உலமாக்களை மாற்றி புதியவர்களை நியமிப்பது மட்டுமல்ல அந்த நிர்வாகிகளுடைய பணி. இருக்கின்ற மாபல்களை உடைத்துவிட்டு லட்சக்கணக்கான பல புதிய காப்பட்டுகளை போடுவது மட்டுமல்ல நிர்வாகிகளுடைய பணி. உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஏழை மாணவர்கள் எத்தனை பேர் மாதாந்த பாடசாலை கட்டணம் கட்ட முடியாமல் இருக்கிறார்கள், அதற்கு ஏதாவது பள்ளி நிர்வாகத்தால் உதவி செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த நிர்வாகிகள் முன்வர வேண்டும். வயதிற்கு வந்து எத்தனை ஏழை குமரி பெண்கள் நிக்காக முடிக்க வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், வீடு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். மழை காலங்களின் போது எத்தனை வீடுகளிலே தண்ணீர் ஓடிக்கொண்டு வீடுகளிலே ஆறாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு எத்தனை பேருடைய வீடுகளை மறுசீரமைப்பு செய்து கொடுக்கலாம்? இதற்கு நிர்வாகிகளாக இருந்து நாம் என்ன செய்ய முடியும்? இப்படியெல்லாம் சிந்தியுங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், பணக்காரர்கள் பள்ளியினுடைய நிர்வாகிகளாக வாருங்கள். அப்படியாக இருந்தால் பள்ளி பள்ளிக்காக நீங்கள் வசூலிக்க வேண்டிய தேவை இல்லை, உங்களுடைய கைகளில் இருக்கின்றவற்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளலாம், உங்களுடைய கைகளில் உள்ளவற்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு தேவை வருகிறதா, இருக்கின்ற 11 பேரும் 15 பேருமாக சேர்ந்து அதற்கான மொத்த கணக்கை எடுத்துக் கொள்ளுங்கள், 11 ஆக 15 ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். அங்கே மொத்த தொகை சேருகின்ற போது உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். நாளை ஒரு நாள் நீங்கள் நோயாளியாகி நீங்கள் மறைந்து விடுவீர்கள், மரணித்து விடுவீர்கள். உங்களால் பயன்பெற்றவர்கள் யார் யார் என்று அவர்களுக்கும் தெரியாது, யார் எனக்கு உதவி செய்தான் என்று அவர்களுக்கும் தெரியாது, படைத்த ரப்புக்கு தெரியும். உங்களுக்காக அது நிரந்தர தர்மமாக உங்களுடைய மன்னரைக்கு வந்து சேரும். எனவே நிர்வாகி இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டானே ஆனால் நிச்சயமாக அவனுடைய மன்னரைக்கு அவன் நல்லதோர் இருப்பிடத்தை அவன் தெரிவு செய்து கொள்ளலாம். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது வாத்த ஜகா. மூன்றாவதாக ஜகா கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே வாருங்கள். நான்காவதாக அல்லாஹு தஆலா இறுதியாக சொல்லுகிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் ஊரின் தலைவர்கள், ஊரின் தலைவர்கள் ஏதாவது ஷரீஅத்துடைய சட்டங்கள், ஏதாவது மார்க்கத்தின் சட்டங்கள் தீர்ப்புகள் வழங்குகின்ற வேளையிலே நீங்கள் பக்கச்சார்பாக நடந்து கொள்ளாதீர்கள். என்னுடைய நண்பன், என்னுடைய கூட்டாளி, அல்லது என்னுடைய அண்டை வீட்டான் அயல் வீட்டான், அல்லது என்னுடைய குடும்பத்தில் உள்ளவன், அல்லது என்னுடைய பிள்ளை, இப்படியாக என்னுடைய உறவுக்காரர்கள் என்பதற்காக சரியாக கொடுக்க வேண்டிய தீர்ப்பை நீங்கள் மறைத்து நீங்கள் அதனை மன்னித்து விடாதீர்கள். வலம் யக்ஷ இல்லல்லாஹ். நீங்கள் ஷரீஅத்துடைய சட்டத்தை ஏதாவது ஒன்று நிறைவேற்றுகிறீர்களா, அது என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, சட்டம் இதுதான், பத்துவா இதுதான், இதுதான் நாங்கள் எடுத்த முடிவு என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற தைரியம் உங்களுக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிர்வாகத்திற்கு வரட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு பிரபல்யமான ஹதீஸ், பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அங்கு ஒரு பெண் உயர்ந்த குலத்தை சார்ந்த வம்சத்தை சார்ந்த ஒரு பெண் களவெடுத்து விட்டால் இஸ்லாமிய ஷரியத்துடைய தீர்ப்பு கையை வெட்ட வேண்டும், துண்டிக்க வேண்டும். அவருக்காக பரிந்துரை பேசுவதற்காக சில குழுக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள், மக்காவிலோ மதீனாவிலோ அந்த குழுக்களை சார்ந்த ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள். உயர்ந்த குலத்தை சார்ந்த அந்த பெண் அவருடைய கையை வெட்டுவது அந்த குலத்திற்கே அந்த வம்சத்திற்கே ஒரு இழுப்பெயராக இழிவாக கேவலமாக ஆகிவிடும். அதனால நபியே கொஞ்சம் மன்னித்து அதனை கொஞ்சம் மறந்து விடுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்தார்கள், சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய விடயத்திலே நீங்கள் மாற்றம் செய்ய பார்க்கிறீர்களா? இந்த முஹம்மதினுடைய மகள் பாத்திமா களவெடுத்தாலும் நான் ஒரு கணம் சிந்திக்க மாட்டேன், அவளுடைய கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுக்காக மாத்திரம் ஒருவன் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக தீர்ப்பளிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும், எதனை பேசினாலும், எதனை எழுதினாலும் பரவாயில்லை, அந்த அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஊரின் தலைவர்களாக இருக்கின்றவர்கள் நிர்வாகிகள், உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்றவர்களுக்கு ஹுக்ம் சட்டங்கள் தீட்டுகின்ற வேளையிலே, நிறைவேற்றுகின்ற வேளையிலே அல்லாஹ்வுக்காக நீங்கள் பயந்த நிலையிலே மக்களுடைய அந்த தனிப்பட்ட விவகாரங்களை தகுதிய அந்தத்தை பார்த்து நீங்கள் நிறைவேற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய பத்துவாவை சரியாக நீங்கள் கொடுங்கள், இப்படி நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? இந்த 4 தகமையும் உங்களிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹு தஆலா இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறான், இந்த 4 பண்புள்ள நிர்வாகிகள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹிதாயத் என்கின்ற நேர்வழியில் இருக்கின்ற நன்மக்கள், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அந்த ஹிதாயத்திற்காகத்தானே நாம் ஒவ்வொரு ரக்அத்திலும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிதாயத்தை தருவாயாக, நேரான வழியை காட்டுவாயாக. கேட்கிறோமா இல்லையா? அது பரந்தான தொழுகையாக இருக்கலாம், சுண்ணத்தான தொழுகையாக இருக்கலாம், எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டுமா? நாம் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை கேட்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நிரந்தரமான நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் இந்த மக்களுக்கு சுலபமாக கொடுக்கிறான். இந்த நாலு பண்புள்ள நிர்வாகிகள் இருப்பார்களே ஆனால் ஐயகூனு மினல் முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்ற நல்லோர்களாக ஆகலாம். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது அல் குர்ஆனுடைய விளக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், பள்ளியின் நிர்வாகிகள் ஹும் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சிறப்பான பெயரை சொல்லி சூட்டுகிறார். அல்லாஹ்வுடைய குடும்பம், அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் தெரியுமா? மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத் நாளினுடைய அடையாளங்களை மூன்றாக நாம் பிரித்து தொகுத்து நாம் விளங்கலாம். கியாமத்தினுடைய அடையாளங்கள், இந்த உலகம் அழிவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட கியாமத்துடைய அடையாளங்கள் பல. அந்த பல அடையாளங்களை மூன்றாக நாம் விளங்கலாம். ஒன்று நடந்து முடிந்த அடையாளம், இன்னும் ஒன்று தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற அடையாளம், மூன்றாவதும் பெரியதும் நடக்க இருக்கின்ற பெரிய அடையாளங்கள். இந்த மூன்றையும் ஆழமாக அகலமாக நாம் சிந்திக்க வேண்டும். இவற்றை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு பேசுவதற்கு நேரமில்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளங்கள், இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற அடையாளங்கள் என்ன தெரியுமா? தேவைக்கு அதிகமாக மஸ்ஜிதுகள் அதிகரிக்கின்றதே, இது கியாமத்துடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தேவைக்கு அதிகமாக மஸ்ஜிதுகள், எங்கு பார்த்தாலும் எந்த மூலை முடுக்குகள், எந்த சந்தைகள், எந்த தெருக்கள், எங்கு பார்த்தாலும் மஸ்ஜிதுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் சப்புகளை பார்த்தால் காலியாக இருக்கும். இப்படியான நிலைமை இருக்கிறதா? அது கியாமத்துடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், தங்களுடைய மஸ்ஜிதுகளை வைத்து சில நிர்வாகிகள், சில மக்கள் பெருமை அடிப்பார்கள், பெருமைக்காக மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பார்கள், பெருமைக்காக மஸ்ஜிதுகளை வைத்து தங்களுடைய பெயருக்காக நிர்வாகத்தின் அவர்களுடைய இனத்தை காட்டிக் கொள்வதற்காக அல்லது தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக மஸ்ஜிதுகளை வைத்து பெருமையாக பேசுவார்கள். இது இன்று ஆங்காங்கே நடைபெறுகின்ற ஒரு கசப்பான நிகழ்வை பார்க்கிறோமா இல்லையா? போட்டிக்கு போட்டி மஸ்ஜிதுகளை கட்டுவதும் அலங்கரிப்பதும் மட்டுமல்ல, அந்த மஸ்ஜிதுகளை வைத்து பெருமையாக பேசுவதும், அதனை பெருமையாக மற்றவர்களிடத்திலே கதைத்து பரப்பிக் கொண்டிருப்பதும் இன்று சமூகத்திலே மலிந்து கொண்டிருக்கிறது. தேவைக்கு அதிகமாக செலவுகள் பல செய்து அந்த மஸ்ஜிதுகளை பலவாறான அழகுகளை கொண்டு வீண் விரயங்கள் செய்கின்ற ஒரு நிலைமையை காட்டி பார்க்கின்ற போது, இவைகள் எல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்று. இஸ்ராப் என்பது எந்த கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் எதற்கும் அனுமதிக்காத ஒன்று. இஸ்ராப் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாதீன், யார் ஒருவர் அளவு கடந்து இஸ்ராப் செய்வாரோ, வீண் செய்வாரோ, வீண் விரயம் செய்வாரோ, அவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. எனவே மஸ்ஜிதுகளை வைத்து யார் யாரெல்லாம் பெருமை அடிப்பார்களோ அவர்கள் கியாமத்திற்குரிய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், மஸ்ஜிதிற்கு நிர்வாகத்திற்கு வந்திருக்கின்ற நிர்வாகிகள் தங்களுடைய அமானித அந்த பதவியை பெயருக்காக புகழுக்காக எடுத்துக் கொள்வார்கள், செயலாற்ற மாட்டார்கள். கூட்டங்கள் நடைபெறுகின்றது என்றால் தங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், சமூக நல திட்டங்களுக்காக அவர்களுடைய நேர காலத்தை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் பெயர் அளவிலே அவர்கள் தலைவர்களாக அந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள், பெயருக்காக தங்களுடைய அந்த பதவியை பாவிக்க கூடியவர்கள். இது கியாமத்துடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு நான்காவதாக சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்கள் தலைமைத்துவத்திற்கு வருவது, தகுதி இல்லாதவர்கள் இந்த நிர்வாகத்திற்குள்ளே வருவது, இதுவும் கியாமத்துடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக தெரிவு இன்ஷா அல்லாஹ் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த வேளையிலே நல்லதோர் நிர்வாக சபையை நீங்கள் தெரிவு செய்கின்ற உரிமை, கடமை, கடப்பாடு உங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிறது, உங்களுடைய கையிலே இருக்கிறது. தவறானவர்களுடைய கைகளுக்கு செல்லாமல் தகுதியும் ஆற்றலும் திறமையும் நல்ல அஹ்லாக்கும் நல்ல மூமின்களாக இருக்கின்றவர்களுக்கு, இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் நல்ல பங்காற்றக்கூடியவர்கள், தங்களுடைய நேர காலத்தை பத்தினருடைய மொஹல்லாவாசிகளுடைய ஊர் மக்களுடைய நலத்திற்காக மேம்பாட்டுக்காக செலவழிக்கின்ற அவர்களுடைய நேர காலத்தை ஒதுக்கின்ற மக்களை இனம் கண்டு அவர்களை நீங்கள் தயவாக கனிவாக தெரிவு செய்து இந்த பாரிய அமானிதத்தை அவருடைய கைகளிலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் மஸ்ஜிதுகளை எவ்வாறு நிர்வகித்திருக்கிறார்கள் என்ற நீண்ட நெடிய வரலாறுகள் உண்டு. நேரத்தின் பொறுமதியை விளங்கி நான் சுருக்கத்திற்கு வருகிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு நீக்ரோக்கார கருப்பினத்து பெண், கருப்பினத்து பெண் என்றாலே எங்களுக்கு தெரியும், தடித்த உதடையுடையவள், கட்டையான சுருட்ட முடிய உடையவள், பார்ப்பதற்கு அவலட்சணமான தோற்றத்தையுடையவள். அந்த நீக்ரோக்கார பெண் ஒருத்தி மஸ்ஜிதின் நபவியை எந்த நேரமும் அழுக்கு படியாமல் தூசி படியாமல் அவள் தூய்மையாக்கி அதனை கூட்டுகின்ற பெருக்குகின்ற வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பாள். மஸ்ஜிதை தூய்மையாக வைத்திருப்பாள். எந்த நேரத்திலும் மஸ்ஜிதினுடைய துப்புரவிலும் தூய்மையிலும் கவனம் செலுத்துவாள். ஒரு நாள் அந்த பெண்ணை காணாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், இங்கு வந்து ஒரு பெண் இந்த மஸ்ஜிதை சுத்தமாக்குவாளே, கூட்டுவாளே, பெருக்குவாளே, அவளை காணவில்லையே எங்கே? நேற்றிரவு அவள் மரணித்து விட்டால் அதோ நடுநிசை நேரம், நீங்களோ தூக்கத்தில் இருப்பீர்கள், அந்த நேரத்திலே வந்து உங்களை இடையூறு தரக்கூடாது என்பதற்காக அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நாங்களே நேற்றிரவு நள்ளிரவோடு நள்ளிரவாக அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டோம். நபியே நாயகமே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க வேண்டுமே அவளுடைய கபர் எங்கே? அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், சஹாபாக்கள் அந்த கபரை காட்டுகிறார்கள். அந்த ஜனாசா அடக்கம் பெற்றிருக்கின்ற மையவாடிக்கு செல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக விசேஷமாக துஆ செய்கிறார்கள், விசேட துஆவை கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த பெண் அந்த மஸ்ஜிதை தூய்மைப்படுத்தி துப்புரவு பண்ணிய காரணத்தினால் இந்த பெண் சுவனத்தின் உயர்ந்த அந்தத்தை பெற்றுக்கொண்டாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஹதீஸை நான் ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் என்றால், அந்த பெண்ணை போல ஒவ்வொரு நிர்வாகி மாற வேண்டும். மஸ்ஜிதிலே ஒரு ஏதாவது தூசியை காண்கின்றீர்களா, ஏதாவது ஒன்றை காண்கின்றீர்களா, அதற்கு தகுதியானவர்கள் அதற்குரியவர்கள் தான் வர வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு என்ன கண் இல்லையா, உங்களுக்கு என்ன காது இல்லையா, உங்களுக்கு என்ன கைகள் இல்லையா, அதனை எடுத்து போட்டால் தூய்மைப்படுத்தினால் நீங்கள் என்ன குறைந்தா செல்ல போகிறீர்கள்? எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எமக்கு தந்திருக்கின்ற அமானிதங்கள் நாளை கியாமத்துடைய நாளில் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட இருக்கிறது. அலா كلكم راع وكلكم مسؤول عن رعيته. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்திற்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பொறுப்புகளை விளங்கி நீங்கள் அதனை சரியாக முறையாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நாளை கியாமத்தில் அந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற பாரிய பொறுப்பு தான் நிர்வாகத்தின் பொறுப்பு. அது ஒரு அமானிதம், அது மஸ்ஜிதுக்கு செய்ய வேண்டிய ஹிதமத், ஊழியனாக இருக்கின்ற ஒரு பாரியது ஒரு சேவை. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மேலான சவாபையும் பெற்றுக் கொள்ள முடியும். யார் ஒருவர் அலட்சியமாக பொடுபோக்காக தான் அதனை அலட்சியப்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அதாபம் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நல்லதொரு நிர்வாகத்தை தெரிவு செய்கின்ற பொறுப்பை உங்களுடைய கைகளில் அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்கள் சரியாக அதற்காக அனைவரும் நேர காலத்தை உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை கொஞ்சம் ஒதுக்கி குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே இதே மஸ்ஜிதிலே அந்த நிர்வாக தெரிவு நடைபெறுகின்ற வேளையிலே நீங்கள் அனைவரும் வர வேண்டும். வந்து இரண்டு ரக்அத் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே தொழுதுவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். உன்னுடைய மஸ்ஜிதிற்கு ஊழியம் செய்வதற்காக நல்ல முடிவுகளை யா அல்லாஹ் உண்டாக்கு, நல்ல தெரிவுகளை தா என்ற துஆவோடு அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த தெரிவுகளுக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முடிவு அல்லாஹ்வுடைய முடிவு. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர்கள் பாலி தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்ற குறைகளை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களில இருக்கின்ற நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் உடலில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ மக்கள் வீடுகளிலும் வைத்தியசாலைகளில் நோயாளிகளாக இருக்கிறார்கள், அவர்களின் நோய்களை சுகமாக்குவாயாக. மக்களுக்கு நோயை கொடுப்பவன் நீதான் யா அல்லாஹ். அந்த நோயிலிருந்து மக்களை காப்பாற்றி சுகத்தை கொடுப்பது நீதான் யா அல்லாஹ். எத்தனையோ பிள்ளைகள், பல பேர் எந்த விதமான குற்றங்களும் தவறும் செய்யாத பச்சிலம் பிள்ளை செல்வங்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள், அந்த பிள்ளை செல்வங்களுக்கு அந்த பூரணமான உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அவருடைய பெற்றோர்களுடைய உறவினர்களுடைய துஆக்களை கபூல் செய்து அந்த பிள்ளைகள் அவசரமாக வீட்டுக்கு திரும்ப யா அல்லாஹ் தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், அனைத்து நோயாளிகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரிலே வாழுகின்ற மருகங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. நாங்களும் உன்னை சந்திக்கின்ற வேளையில் கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை சுஜூது செய்து தொழக்கூடிய உடல் சுகத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை நோயாளிகள் ஆக்கிவிடாம் நீ பாதுகாத்துவாயாக. நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தல்வாயாக. எங்களுடைய தொழில்களிலே பறக்கத்தை உண்டாக்குவாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான சந்ததியை உண்டாக்கி தந்தல்வாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.